ஆல் இண்டியா ரேடியோ மனதின் குரல். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி மூலம் இன்று காலை நாட்டு மக்களுக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம்.
எனது பிரியமான நாட்டு மக்களே, சுமார் ஒரு மாதத்திற்கு பிறகு நான் மீண்டும் இன்று உங்களிடையே வந்திருக்கிறேன். ஒரு மாதம் என்பது மிக நீண்ட இடைவெளி. நாட்டிலும் உலகத்திலும் பல நிகழ்வுகள் நிகழ்ந்தேறியிருக்கின்றன. நீங்கள் அனைவரும் தீபாவளி பண்டிகையை குதூகலத்தோடும் உற்சாகத்தோடும் கொண்டாடியிருப்பீர்கள். பண்டிகைகள்தாம் நமது வாழ்க்கையில் குதூகலத்தை அவ்வப்போது ஏற்படுத்துபவைகள். ஏழையானாலும் சரி, செல்வந்தரானாலும் சரி, கிராமவாசியானாலும் சரி, நகரவாசியானாலும் சரி, ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் பண்டிகைக்கு என்று ஒரு மகத்துவம் இருக்கத்தான் செய்கிறது. தீபாவளிக்கு பிறகு இன்றுதான் நான் உங்களை முதல் முறையாக சந்திக்கிறேன். உங்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். கடந்த முறை நான் உங்களை சந்தித்து பேசிய பின்னர் எனக்கு புதிய உணர்வும் புதிய சிந்தனையும் ஏற்பட்டது. அடப்போய்யா, மக்களால் எதையும் உருப்படியாக செய்ய முடியாது. அவங்களுக்கு எதையும் சாதிக்க விருப்பமில்லை. நம்ம நாடே இப்படித்தான் என்ற நினைப்பு சில சமயங்களில் நமக்கு ஏற்படுவதுண்டு. கடந்த முறை நான் மனதின் குரலில் பேசிய போதும் இதை கூறினேன். இந்த முறை நான் மனதின் குரலில் பேசும்போதும் இந்த மனப்பான்மை நீங்க வேண்டும் என்று கூற விரும்புகிறேன். இந்தியா இந்த மாதிரியான ஒரு நாடு அல்ல. நமது மக்களும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. சில சமயங்களில் நாடு முன்னேறிவிட்டது, ஆனால் அரசுகள்தான் பின்தங்கி இருக்கின்றன என்று கூட எனக்கு தோன்றும். அரசுகளும் கூட தங்கள் எண்ணப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். இந்திய நாட்டின் இளைஞர்கள் ஏதாவது ஆக்கப்பூர்வமாக செய்ய வேண்டும் என்ற முனைப்போடு காணப்படுகிறார்கள். அவர்கள் சந்தர்ப்பத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் பாணியில் தங்கள் வழியில் செய்து கொண்டும் இருக்கிறார்கள். குறைந்தபட்சம் ஒரு கதர் துணியாவது வாங்குங்கள் என்று கடந்த முறை எனது மனதின் குரலில் நான் கூறியிருந்தேன். நான் யாரையும் நீங்கள் கதர் துணி மட்டுமே உடுத்துங்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு வார காலத்திலேயே சுமார் 125% விற்பனை அதிகரித்திருக்கிறது என்று ஒரு தகவல் காதி கிராமோத்யோக் துறையினரிடமிருந்து வந்திருக்கிறது. ஒரு வகையில் கடந்த காலத்தோடு ஒப்பிடுகையில் அக்டோபர் மாதம் 2 முதல் ஒரு வார காலத்தில் கதர் துணிகள் விற்பனை இரட்டிப்பாகியிருக்கிறது. அதாவது நாட்டின் மக்கள் நமது எண்ணங்களை விட பல பங்கு அதிகம் செயல்படுகிறார்கள் என்பதுதான் இதன் பொருள். நான் இந்திய மக்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தூய்மைப்படுத்தல், துப்புரவாக வைத்துக் கொள்ளுதல் என்பது ஒரு பெரிய மக்கள் இயக்கமாக மாறும் என்று யாராவது கற்பனை செய்து பார்த்திருக்கிறோமா? எதிர்பார்ப்புகள் அதிகம் இருக்கின்றன, இருக்கவும் வேண்டும். ஒரு நல்ல பலன் என் கண்களுக்கு தெரிகிறது. தூய்மைப்படுத்தல் இப்போது 2 பகுதிகளாக பார்க்கப்படுகிறது. கடந்த காலங்களின் தேங்கியிருக்கும் குப்பைகள், தேவையற்றவைகளை அகற்ற அரசு இயந்திரங்கள், அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் என்ன வழிவகைகளை மேற்கொள்ளப் போகிறார்கள் என்பது ஒன்று. இது மிகப்பெரிய சவால்தான். ஆனாலும் கூட பொறுப்பிலிருந்து யாரும் தப்ப முடியாது. அனைத்து அரசுகளும் நகராட்சிகளும் இந்த பொறுப்பை செயல்படுத்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுத்தே ஆக வேண்டும். இதிலிருந்து யாரும் தப்பியோட முடியாது. ஏனென்றால் பொதுமக்கள் கொடுக்கும் அழுத்தம் அதிகரிக்கும். இதில் ஊடகங்களும் மிக அருமையான கடமையை ஆற்றி வருகின்றன. ஆனால் 2 பக்கம் இருக்கிறதே, இது மிகவும் விறுவிறுப்பானது, மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது, மனதுக்கு நிறைவை அளிக்கக்கூடியது. அதாவது கடந்த காலத்தில் குப்பையாக இருந்த நிலை எப்படியோ போகட்டும், இனிவரும் காலங்களிலாவது அசுத்தப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று சாமானியன் உணரத் தொடங்கிவிட்டான். நான் குப்பைகளை மேலும் அதிகரிக்க மாட்டேன் என்பது அவன் மனதில் தோன்றிவிட்டது. மத்திய பிரதேசத்தின் சத்னாவைச் சேர்ந்த பரத் குப்தா எனக்கு மின்னஞ்சல் மூலம் ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறார். அவர் தனது ரயில் பயண அனுபவத்தை என்னோடு பகிர்ந்து கொண்டார். அவர் கூறுகிறார், நான் முன்னர் கூட ரயிலில் பயணித்திருக்கிறேன், இப்போதும் கூட நான் ரயிலில் பயணிக்கிறேன். பொதுவாக ரயிலில் பயணிகள் தாங்கள் உண்ட பிறகும் பானம் அருந்திய பிறகும் மிச்சங்களை அங்குமிங்கும் வீசி எறிந்திருப்பார்கள். ஆனால் இந்த முறை ரயிலில் எந்த பயணியும் எதையுமே கண்டபடி வீசி எறியவில்லை. அது மட்டுமல்ல, அவர்கள் தாங்கள் பயணித்த ரயில் பெட்டியில் எங்காவது குப்பை தொட்டி இருக்கிறதா என்று தேடி பார்த்தார்கள். ரயிலில் அந்த அமைப்பு இல்லை என்று தெரிந்தபோது அவர்கள் தாங்களே தாங்கள் ஏற்படுத்திய குப்பை கூளங்களை ஒரு மூலையில் குவித்து வைத்து விட்டார்கள். இது எனக்கு மிகவும் இனிமையான அனுபவமாக இருந்தது என்று அவர் எழுதியிருந்தார். இந்த தகவலை எனக்கு அளித்ததற்காக நான் பரத் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் மிக அதிகமான தாக்கம் சின்னஞ்சிறு குழந்தைகளிடம் ஏற்பட்டிருப்பதை என்னால் காண முடிகிறது. நம் வீட்டு குழந்தைகள் எங்காவது சாக்லேட் சாப்பிட்டால் உடனே சாக்லேட்டை மூடியிருக்கும் காகிதத்தை குப்பை தொட்டியில் போடுகிறார்கள் என்பது பற்றி பல குடும்பங்கள் ஆச்சரியப்பட்டு பேசுகிறார்கள். நானும் கூட சமூக வலைத்தளத்தில் இன்றைய எனது ஹீரோ என்றெல்லாம் பார்த்தேன். அதில் அவர்கள் இன்றைய எனது ஹீரோ என்ற தலைப்பில் ஒரு குழந்தையின் படத்தை போட்டிருந்தார்கள். அந்த குழந்தை தன் கண்ணில் எங்கே குப்பை தென்பட்டாலும் அதை பொறுக்கி எடுத்து குப்பை தொட்டியில் போட்டு விடுகிறது என்றும், பள்ளிக்குச் செல்லும் போதும் அங்கேயும் இப்படியேதான் செய்கிறது, இதை யாரும் கூறாமல் தானே செய்கிறது என்றும் போட்டிருந்தார்கள். நமது நாட்டை நாம் குப்பையாக்க மாட்டோம் என்று அனைவருக்கும் தோன்ற ஆரம்பித்துவிட்டது. நாம் மேலும் குப்பையை அதிகரிக்க மாட்டோம் என்று மனதில் உரைக்க ஆரம்பித்துவிட்டது. அப்படி யார் செய்தாலும் அவர்களே தாங்கள் செய்த தவறுக்காக வெட்கப்படுகிறார்கள், அல்லது யாராவது அவர்களுக்கு அவர்கள் செய்த தவறை புரிய வைக்கிறார்கள். நான் இதை நல்ல ஒரு அறிகுறியாக பார்க்கிறேன். மேலும் ஒரு நல்ல விஷயம் இருக்கிறது. என்னை பல துறைகளைச் சேர்ந்தவர்கள் சந்திக்க வருகிறார்கள். அவர்கள் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம், திரைப்படத்துறை அல்லது வர்த்தகத்துறையைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம், அறிவியலாளர்களாக இருக்கலாம். அப்படி இப்போதெல்லாம் என்னை யார் சந்திக்க வந்தாலும் அவர்கள் 10 நிமிடங்கள் என்னிடம் பேசினால் அதில் 4 அல்லது 5 நிமிடங்கள் சமுதாயம் தொடர்பான விஷயங்கள் பற்றியே பேசுகிறார்கள். ஒருவர் தூய்மை பற்றி பேசுவார், ஒருவர் கல்வி பற்றி பேசுவார், ஒருவர் சமுதாய மாற்றம் பற்றி பேசுவார், ஒருவர் நலிவடைந்து வரும் நமது குடும்ப அமைப்புகள் பற்றி பேசுவார். எடுத்துக்காட்டாக ஒரு வியாபாரி வந்தால் அவர் அரசிடமிருந்து தனது எதிர்பார்ப்புகள் பற்றியே பேசுவார். ஆனால் இப்போது ஒரு பெரிய மாற்றத்தை என்னால் காண முடிகிறது. அவர் தனது எதிர்பார்ப்புகள் பற்றிய விஷயங்களை குறைவாகவும் சமுதாயம் தொடர்பாக தான் எடுத்துக்கொள்ளக்கூடிய பொறுப்புகள் பற்றிய விஷயங்களை அதிகம் பேசுகிறார். இவை அனைத்தையும் நான் இணைத்து பார்க்கும்போது ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி நாம் முன்னேறிக் கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு எனக்கு ஏற்படுகிறது. இது உண்மையும் கூட. தூய்மை கேட்டிலிருந்து நோய்கள் ஏற்படுகின்றன. ஆனால் நோய்கள் எங்கே ஏற்படுகின்றன? பணக்காரர்கள் வீட்டிலா ஏற்படுகிறது? நோய்கள் முதலில் ஏழைகளின் இல்லங்களில்தான் தலை தூக்குகின்றன. நமது சுற்றுப்புறங்களை நாம் தூய்மையாக வைத்திருக்கிறோம் என்றால் இதுதான் ஏழைகளுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவை. எனது ஒரு ஏழை குடும்பம் நோய்வாய்ப்படாமல் இருக்குமேயானால் அந்த குடும்பத்தின் வாழ்க்கையில் எந்த ஒரு பொருளாதார சிக்கலும் ஏற்படாமல் போகும். அந்த ஏழை ஆரோக்கியமாக இருந்தால் உழைத்தால் சம்பாதிக்க முடியும், தனது குடும்பத்தையும் வாழ வைக்க முடியும். ஆகையால் சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்திருப்பது என்பது நமது ஏழை சகோதரர்களின் உடல் நலத்தோடு தொடர்புடையது. நம்மால் ஏழைகளுக்கு மிகச் சிறந்த சேவை ஆற்ற முடிகிறதோ இல்லையோ, நாம் அசுத்தம் செய்யாமல் இருந்தாலே போதும், அதுவே நமது ஏழை சகோதரனுக்கு நாம் செய்யக்கூடிய பெரிய சேவை. இந்த கண்ணோட்டத்தில் இதை நாம் எடுத்துக்கொண்டால் அது சிறப்பாக இருக்கும். எனக்கு பல வகையான கடிதங்கள் வருகின்றன. அப்படி எனக்கு வந்த ஒரு கடிதம் பற்றி நான் கடந்த முறை கூட மனதின் குரலில் பேசியிருந்தேன். அதாவது சிறப்பு திறன் படைத்த குழந்தைகள் பற்றி, குறைகளோடு கடவுளால் படைக்கப்பட்ட குழந்தைகள் பற்றி, உடல் ஊனங்களோடு படைக்கப்பட்ட குழந்தைகள் பற்றி நான் என் உணர்வுகளை கடந்த முறை பகிர்ந்து கொண்டேன். யாரெல்லாம் இந்த துறையில் பணியாற்றுகிறார்களோ அவர்கள் தங்கள் வெற்றி கதைகள் பற்றி எனக்கு எழுதி வருகிறார்கள். ஆனால் 2 விஷயங்கள் எனது அரசிடமிருந்து எனக்கு கிடைத்திருக்கின்றது. நான் கூறிய பிறகு நாமும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று மனிதவள மேம்பாட்டுத்துறை அதிகாரிகளுக்கு தோன்றியிருக்கிறது. அதிகாரிகள் அனைவரும் இணைந்து ஒரு திட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். பாருங்கள், அரசாங்கத்தில் மாற்றம் என்பது எப்படி உருவாகிறது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு இது. ஒரு மாற்றுத்திறன் படைத்த குழந்தை தொழில்நுட்ப கல்வியில் தேர்ச்சி பெற விரும்பினால், அப்படிப்பட்ட 1000 மாற்றுத்திறன் படைத்த குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சிறப்பான ஒரு கல்வி ஊக்கத்தொகை அளிப்பதற்கான திட்டத்தை அவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். இந்த கருத்துக்கு வடிவம் கொடுத்த இந்த துறையைச் சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன். மேலும் ஒரு சிறப்பான பணியை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அனைத்து கேந்திரிய வித்யாலயாக்கள், மத்திய பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றில் மாற்றுத்திறன் படைத்த குழந்தைகளுக்கு என பிரத்யேகமான கட்டமைப்பு வசதிகள், அதாவது அவர்களால் படியேற முடியாது என்றால் 3 சக்கர சைக்கிள் செலுத்த ஏதுவான வசதிகள், பிரத்யேகமான கழிப்பறை வசதிகள் ஆகியவற்றை ஏற்படுத்த மனிதவள மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள் இணைந்து ஒவ்வொரு கேந்திரிய வித்யாலயாவுக்கும் மத்திய பல்கலைக்கழகத்துக்கும் என தலா 1 லட்சம் ரூபாய் அளிக்கப்படும் என்று தீர்மானித்திருக்கிறார்கள். அந்த 1 லட்சம் ரூபாய்களை கொண்டு அவர்கள் இந்த மாற்றுத்திறன் படைத்த குழந்தைகளுக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இது மங்களகரமான ஒரு தொடக்கம். இதுபோன்ற நடவடிக்கைகள்தான் மாற்றத்தை நோக்கி நம்மை இட்டுச் செல்லுகின்றன. நாடு தீபாவளி பண்டிகையை கொண்டாடி வரும் சமயத்தில் நான் சியாச்சென் சென்றிருந்தேன். ஏனென்றால் அங்கே எல்லைப்புறத்தை காத்து கொண்டிருக்கும் இராணுவத்தினர் காரணமாகத்தான் நாம் கொண்டாட்டங்களில் ஈடுபட முடிகிறது. அவர்கள் எத்தகைய இடர்பாடுகளுக்கு இடையே தங்கள் நாட்களை கழிக்கிறார்கள் என்பதை நான் நேரடியாகவே உணர்ந்தேன். நாட்டை காத்து வரும் இராணுவ வீரர்களுக்கு நான் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் மேலும் ஒரு பெருமிதம் அளிக்கும் விஷயம் பற்றி பேச விரும்புகிறேன். நமது நாட்டின் இளைஞர்கள் நாட்டை காக்கும் பணியில் ஈடுபடுகிறார்கள். இயற்கை பேரிடர்கள் ஏற்படும் காலங்களில் தங்கள் இன்னுயிரை பொருட்படுத்தாமல் எந்த வகையான சாகச பணியிலும் ஈடுபட தயாராக இருக்கிறார்கள். விளையாட்டுத் துறையிலும் கூட நமது நாட்டின் இளைஞர்கள் இந்தியாவின் கௌரவத்தை அதிகரிக்கச் செய்கிறார்கள். பிரிட்டனில் கேப்ரியன் பேட்ரல் ஏற்பாடு செய்திருந்த மிகவும் பெருமை மிக்க ஒரு போட்டி நடைபெறுகிறது. 140 நாடுகளைச் சேர்ந்த இராணுவ வீரர்கள் பங்கெடுத்து கொண்ட இந்த போட்டியில் நமது இராணுவத்தைச் சேர்ந்த சில விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் வென்றுள்ளார்கள். நான் இந்த இராணுவ வீரர்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்கள் வென்று வந்திருக்கும் நமது நாட்டின் பல விளையாட்டு வீரர்கள், இளைஞர்கள் ஆகியோரை சந்திக்க ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தேன். அவர்களின் உற்சாகம், துடிப்பு ஆகியவற்றை பார்த்த பின்னர் எனக்குள்ளே ஒரு புதிய சக்தி ஊற்றெடுத்தது. மற்ற நாடுகளோடு ஒப்பிடுகையில் நமது நாட்டில் இருக்கும் வசதிகளும் வாய்ப்புகளும் குறைவுதான் என்றாலும், இதை பற்றி குறை மட்டுமே கூறிக்கொண்டிருக்காமல் உற்சாகத்தோடும் துடிப்போடும் அவர்கள் மேலும் சாதனைகள் புரிய விரும்புவதாக தங்கள் உணர்வுகளை என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள். விளையாட்டு வீரர்களுடனான என் இந்த சந்திப்பு எனக்கு கருத்தூக்கத்தை அளித்தது. இது எனக்கு மிகவும் பிடித்தமானதாக இருந்தது. நாட்டு மக்களிடம் நான் ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உண்மையாக இது என் மனத்திலிருந்து வரும் விஷயம். நாட்டு மக்களுக்கு என் சொற்களில் முழுமையான நம்பிக்கை இருக்கிறது, என் எண்ணத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது என்பதை நான் முழுமையாக நம்புகிறேன். அதை நான் மீண்டும் என் தரப்பிலிருந்து கூற விரும்புகிறேன். கருப்பு பணம், பிளாக் மணி பற்றி பேசும்போது என் நாட்டு மக்களே, என் மீது முழுமையான நம்பிக்கை வையுங்கள். இது என்னை பொறுத்தவரையிலும் ஆர்டிக்கிள் ஆஃப் ஃபெய்த்தாக இருக்கிறது. இந்தியாவை விட்டு வெளியேறியிருக்கும் இந்தியாவின் ஏழைகளின் பணம் தம்பிடி விடாமல் நாட்டுக்கு திரும்ப வர வேண்டும். இது எனது கமிட்மெண்ட். எப்படி திரும்பி வரும், கையாள வேண்டிய வழிமுறைகள் என்னவாக இருக்கலாம் என்பது குறித்து கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். இவையெல்லாம் மக்களாட்சியில் இயல்பானவைதான். ஆனால் நாட்டு மக்களே, எனக்கு தெரிந்த வகையில், எனக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் நாம் சரியான பாதையில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று மட்டும் உறுதியாக கூற முடியும். நம்மில் யாருக்குமே தெரியாது வெளியே அயல் நாடுகளில் எத்தனை பணம் இருக்கிறது என்று. யாருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, அரசுக்கும் தெரியாது. ஏன், முந்தைய அரசுக்குமே கூட தெரியாது. அவரவர்கள் தங்கள் வழிமுறைப்படி வேறு வேறு புள்ளி விவரங்களை அளிக்கிறார்கள். நான் இந்த புள்ளி விவரங்களில் சிக்கிக்கொள்ள விரும்பவில்லை. அது 1 ரூபாயாகட்டும், 1 லட்சமாகட்டும், 1 கோடியாகட்டும், இல்லை 1 லட்சம் கோடிகளாகட்டும், எத்தனை பணம் என்பது எனக்கு முக்கியமல்ல. நம் நாட்டு ஏழை மக்களின் செல்வம் நாட்டுக்கு திரும்பி வர வேண்டும் என்பதுதான் எனது உறுதிப்பாடு. எனது முயற்சிகளில் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது, எந்த வகையான அசிரத்தையும் காட்டப்பட மாட்டாது என்று மட்டும் நான் உங்களுக்கு அறுதியிட்டு கூறுகிறேன். எனக்கு உங்கள் ஆசிகள் மட்டும் இருந்தால் போதும். நான் உங்களுக்காக என்ன செய்ய வேண்டுமோ, எப்போது செய்ய வேண்டுமோ, கண்டிப்பாக அதை செய்தே தீருவேன். நான் உங்களுக்கு இந்த உறுதியை அளிக்கிறேன். எனக்கு ஒரு கடிதம் வந்திருக்கிறது. இதை அபிஷேக் பாரீக் அவர்கள் எழுதியிருக்கிறார். அவர் வெளிப்படுத்தியிருப்பதைப் போன்ற உணர்வுகளை நான் பிரதமர் ஆவதற்கு முன்பே கூட பல தாய்மார்களும் சகோதரிகளும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். சில மருத்துவ நண்பர்களும் கூட இதுபோன்ற கருத்துக்களை என்னிடத்தில் வெளிப்படுத்தியுள்ளார்கள். நானுமே கூட இது தொடர்பான என் கருத்துக்களை கடந்த காலங்களில் வெளிப்படுத்தி வந்திருக்கிறேன். போதைப் பொருட்களின் பாதிப்பு, போதைப் பொருட்களின் பழக்கம் வேகமாக நமது இளைஞர்கள் மத்தியில் பரவி வருகிறது என்று அபிஷேக் பாரீக் அவர்கள் எனக்கு எழுதியிருக்கிறார்கள். நீங்கள் உங்கள் மனதின் குரலில் இதை வெளிப்படுத்துங்கள் என்று கேட்டிருக்கிறார். அவரது இந்த கவலையை நானும் பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்த முறை எனது மனதின் குரலில் கண்டிப்பாக போதைப் பொருட்கள், ட்ரக்ஸ் மாஃபியா இவற்றால் எந்த வகையில் நமது செல்வமான இளைஞர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பது பற்றி கண்டிப்பாக அடுத்த முறை பேசுவேன். உங்களுக்கு ஏதும் இது தொடர்பான அனுபவங்களோ தகவல்களோ, போதைப் பழக்கத்துக்கு அடிமையான பிள்ளைகளை நீங்கள் அந்த பழக்கத்திலிருந்து மீட்டிருந்தாலோ, அல்லது அப்படி மீட்டெடுக்க உங்கள் வசம் ஏதும் வழிமுறைகள் இருந்தாலோ, அல்லது ஏதாவது அரசாங்க அதிகாரி அப்படிப்பட்ட செயல்பாட்டில் ஆக்கப்பூர்வமான பங்காற்றி இருந்தாலோ, இவை தொடர்பான தகவல்களை நீங்கள் எனக்கு அளித்தால் நான் நாட்டு மக்கள் முன்பாக இந்த நல்ல முயற்சிகள் பற்றிய தகவல்களை கொண்டு சேர்க்கிறேன். நாம் அனைவருமாக இணைந்து ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கும் இளைஞர்களும் ஏமாற்றம் காரணமாக போதைப் பழக்கத்திற்கு அடிமையாகாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். இதை பற்றி நாம் விரிவாக பேசுவோம். இதுபோன்ற விஷயங்கள் குறித்து பேசும்போது அரசின் பொறுப்பு பற்றியே முதலில் விவாதிக்கப்படும் என்பதை நான் அறிவேன். ஆனால் இனி எத்தனை நாள்தான் அனைத்தையும் மூடி மறைக்கப் போகிறோம்? எத்தனை காலம்தான் அனைத்தையும் திரைக்கு பின்னால் தள்ளி மறைக்கப் போகிறோம்? எப்போதாவது நல்ல நோக்கத்தால் உந்தப்பட்டு சங்கடங்களை சுமந்துதானே ஆக வேண்டும்? நானுமே கூட உங்கள் அன்பு காரணமாக, உங்கள் ஆசிகள் காரணமாகவே இந்த செயலை துணிகிறேன். இதை கண்டிப்பாக தொடர்ந்து செய்வேன். மோதிஜி, நீங்கள் ஆலோசனைகளை வழங்குங்கள் என்று கூறுகிறீர்கள், ஃபேஸ்புக்கில் அழியுங்கள், ட்விட்டரில் தாருங்கள், மின்னஞ்சல் அனுப்புங்கள் என்றெல்லாம் கூறுகிறீர்கள். ஆனால் நாட்டின் பெரும்பான்மையான பேர்களிடம் இந்த வசதிகள் ஏதும் இல்லாமல் இருக்கிறதே என்று கூறுகிறார்கள். நீங்கள் கூறுவது சரிதான், இந்த வசதி அனைவரிடமும் இல்லை. நீங்கள் ஏதும் கூற விரும்பினால் கிராமங்கள் அனைத்திலும் வானொலி வாயிலாக என் மனதின் குரலை கேட்கிறீர்கள். நீங்கள் மன் கி பாத், ஆகாஷ்வாணி, சன்சத் மார்க், புதுதில்லி என்ற முகவரிக்கு உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்பினால், ஆலோசனைகளை அளித்தால் கண்டிப்பாக அது என்னை வந்து சேரும். நான் கண்டிப்பாக அதை முனைப்போடு கவனிப்பேன். ஏனென்றால் ஒவ்வொரு ஆக்கப்பூர்வமான குடிமகனுடைய முன்னேற்றத்துக்கான மிகப்பெரிய முதலீடு இதுதான். நீங்கள் எழுதும் ஒவ்வொரு கடிதமும் நீங்கள் ஆக்கப்பூர்வமான குடிமகனாக இருக்கிறீர்கள் என்பதையே காட்டுகிறது. நீங்கள் உங்கள் கருத்துக்களை அளிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் நாட்டின் மீது அக்கறை கொண்டவர்களாக இருக்கிறீர்கள் என்பதே இதன் பொருள். இதுதான் நாட்டின் பலம். என் மனதின் குரலோடு உங்கள் மனதின் குரலும் இணைய வேண்டும் என்று நான் உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக கடிதம் எழுதுவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அடுத்த மாதம் நான் மீண்டும் உங்களோடு உரையாட முயற்சி செய்கிறேன். எப்போது நான் உங்களை சந்தித்தாலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11 மணிக்கே சந்திக்கிறேன். இதுவே எனது முயற்சியாக இருக்கும். இப்போது வானிலை மாறிக்கொண்டிருக்கிறது, மெல்ல மெல்ல குளிர் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இது உடல் நலத்துக்கு மிக அருமையான காலம். சிலருக்கு இது உண்ண அருமையான காலமாக இருக்கிறது, சிலருக்கு இது நேர்த்தியான ஆடைகள் உடுக்க உகந்ததாக இருக்கிறது. ஆனால் இதோடு கூடவே உடல் நலத்துக்கும் இது மிக அருமையான காலமாக இருக்கிறது. இதை வீணாக்கி விடாதீர்கள், இதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக்க நன்றி.
மனதின் குரல் அகில இந்திய வானொலி மூலமாக மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை ஒரு கடிதம் வாயிலாக தெரிவிக்க வேண்டிய முகவரி மன் கி பாத், பிரசாரன் பவன், ஆகாஷ்வாணி, சன்சத் மார்க், நியூ டெல்லி 110001, அல்லது www.mygov.in என்ற இணையதள முகவரியில் கூட தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.